السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز، بسم الله الرحمن الرحيم: والليل إذا يغشى والنهار إذا تجلى وما خلق الذكر والأنثى إن سعيكم لشتى فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إذا مات ابن آدم انقطع عمله إلا من ثلاث: صدقة جارية، أو علم ينتفع به، أو ولد صالح يدعو له، أو كما قال صلى الله عليه وسلم. அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா எம்மீது கொண்ட ஒரு மிக பெரும் அருள் கிருபையின் காரணமாக பல ஊர்களிலிருந்து, பல தேசங்களிலிருந்து, பல இடங்களில் இருந்து அல்லாஹ் எம் அனைவரையும் அவன் விரும்பக்கூடிய அவனுடைய மாளிகையில் அல்லாஹு தஆலா எம்மை அமரச் செய்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா எம்முடைய வருகைகளை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. நம்முடைய இந்த ஒன்று கூடலையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடும் பொழுது சொல்லுகின்றான்: வல்லைலி இதா யக்ஷா, இரவின் மீது சத்தியமாக, ஒன்னஹாரி இதா தஜல்லா, பகலின் மீது சத்தியமாக, ஆண்கள் பெண்களை படைத்த அந்த படைப்பின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் மூன்று சத்தியங்களை செய்துவிட்டு அல்லாஹ் ஒரு ஆச்சரியமான விடயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒரு ஆச்சரியமான விடயத்தை அல்லாஹ் அங்கு குறிப்பிடுகின்றான். உங்களுடைய முயற்சிகள் பலதரப்பட்டதாக இருக்கிறது, உங்களுடைய முயற்சிகள் பலதரப்பட்டதாக இருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். என்னுடைய முயற்சியின் மூலமாக ஒரு நல்ல காரியம் நடைபெற்றிருக்கும், என்னுடைய முயற்சியின் காரணமாக ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்திருப்பேன், என்னுடைய முயற்சியின் காரணமாக ஒருவரை பாடசாலையில் சேர்த்திருப்பேன், என்னுடைய செலவில் நான் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்திருப்பேன். இவைகள் அனைத்தும் நம்முடைய முயற்சிகளாக இருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லோரும் இந்த நாட்டுக்கு கால் பதித்து வைத்திருக்கின்றோம். இந்த சுவிஸில் நாங்கள் வாழுகின்றோம். நாங்கள் அனைவரும் வந்த நோக்கம் என்ன? என்னுடைய ஃபேமிலி லைஃப் அழகான முறையில் அமையணும், என்னுடைய குடும்ப வாழ்க்கை சீராகணும். உண்மையும் அதுதானே, அப்படிதானே, அப்படிதானே. கண்ணியமானவர்களே, நாங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில்
நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரசூல் பொருந்தக்கூடிய முறையில் நானும் வாழணும், என்னுடைய மனைவியும் வாழணும், என்னுடைய குழந்தைகளும் வாழணும். இந்த நாட்டுக்கு நான் ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லீமாக இருக்கணும். கண்ணியமானவர்களே, உழைப்பு என்பது ஒரு மிக முக்கியமானது. நான் ஒரு வேலை செய்கின்றேன், ஏன் வேலை செய்கின்றேன்? என்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக வேண்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு வாலிபர், திடகாத்திரமான வாலிபர்கள், வாலிபர் ஒருவர், உருதுல சொல்லுவாங்க நவான் ஜவான் தந்துருஸ்தவானா, நல்ல திடகாத்திரமான ஒரு வாலிபர் போனார். சஹாபாக்கள் பார்த்துட்டு சொன்னார்கள், லௌகான ஹாதா ஃபி ஸபீலில்லாஹ், இவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போய் போர் புரிந்தால், யுத்தம் செய்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டுவிட்டு சொன்னார்கள், இவர் தன்னுடைய சிறிய குழந்தைகளுக்காக வேண்டி பொருள் சம்பாதிக்க போகிறார், பொருள் சம்பாதிக்க போகிறார், தன்னுடைய குழந்தைகளை பராமரிப்பதற்காக வேண்டி இவர் ஒரு வியாபாரம் செய்யவோ, ஒரு தொழில் செய்யவோ, ஒரு சம்பாதிப்பு சம்பாதிக்கவோ இவர் செல்கிறார். இவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். இவர் தன்னுடைய வயது முதிர்ந்த, வயோதிபத்தை அடைந்த தாய் தந்தையை பார்ப்பதற்காக வேண்டி, அவர்களுடைய செலவுக்காக வேண்டி, சம்பாதிப்பதற்காக வேண்டி இவர் போகின்றார். இவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். பிறகு நபி அவர்கள் மூன்றாவது சொன்னார்கள், இவர் தனக்கு சம்பாதிக்க போகிறார், தனக்கு சம்பாதிக்க போகிறார், இவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு நான்காவது சொன்னார்கள், அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட நோயிலிருந்து பாதுகாக்கணும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவர் பெருமைக்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி, நாலு பேர் என்னை புகழணும், நான் நாலு பேர் என்னை பார்த்து என்னை மதிக்கணும், பெருமைக்காக வேண்டி யார் சம்பாதிக்க செல்கிறார்களோ அவர் பஹுவபி சபீலி ஷைத்தான், அவர் ஷைத்தானுடைய வழியில் இருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப ஒரு குடும்ப வாழ்க்கை, நம்முடைய என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய தாய் தந்தையர்கள் எனக்காக வேண்டி நான் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம் அல்லாஹ்வுடைய பாதைக்கு சமம். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாகி என்ன நன்மை கிடைக்கிறதோ அல்லாஹு தாலா அந்த நன்மையை அல்லாஹு தாலா கொடுக்கின்றான். குர்ஆன்ல சூரா முஸம்மில் எடுத்து பாருங்கள், அதில் அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவதை விட முற்படுத்தி இருக்கின்றான். அதாவது தொழிலுக்காக வேண்டி, சம்பாதிப்பதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் செல்கிறார்களோ அதை எல்லாம் உட்படுத்தி இருக்கின்றான். ஜும்மாவுடைய நாளை எடுத்து பாருங்கள், ஜும்மா ஒரு முக்கியமான ஒரு அமல், ஜும்மா ஒரு முக்கியமான ஒரு அமல். வாழ்க்கையில் ஜும்மா யாருக்கும் தப்பக்கூடாது. அந்த ஜும்மாவுக்கு நாம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ஃபைதா குதியதி ஸலா ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வபதகு மின் ஃபதலில்லாஹ் இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மி யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், ஜும்மாவுக்கு அதான் சொல்லப்பட்டால் அவசரமாக நீங்க ஜும்மாவுக்கு சமூகம் அளிக்கணும், ஜும்மாவுக்கு சமூகம் அளிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஜும்மா தான் கணக்கே இல்லை, அது சும்மா ஜும்மா என்ன மூக்குல முக்கிற கொசு மாறி. கண்ணியமானவர்களே, அப்படி இருக்கக்கூடாது. அந்த சம்பாத்தியம் நமக்கு தேவையில்லை, அந்த சம்பாத்தியம் நமக்கு தேவையில்லை. அல்லாஹ் சொல்ற விடயத்தை நன்கு நிதானமாக கேளுங்கள். நீங்கள் ஜும்மாவுக்கு சமூகம் அதான் சொல்லப்பட்டால் ஜும்மாவுக்கு விரையுங்கள். ஜும்மா முடிந்தவுடன் நீங்கள் உட்கார்ந்து ஆங்காங்கே பேசிக் கொண்டிருக்க கூடாது, உடனே தொழிலுக்கு போகணும். தொழிலை முடிந்து விட்டால் உடனே என்ன தொழிலுக்கு போயிடணும், தொழிலுக்கு செல்ல வேண்டும் என்பதாக ஆர்வம் ஊட்டுகின்றான். கண்ணியமானவர்களே பாருங்கள், அல்லாஹ் அந்த மார்க்கத்தை எவ்வளவு லேசாக ஆக்கி இருக்கின்றான். இந்த மார்க்கம் எவ்வளவு லேசி. இன்றைக்கு முஸ்லீம்களாகிய நானும் நீங்களும் தான் அதை ஒரு பெரும் பாரமாக பெரும் பாரமாக பெண்களுடைய விடயத்தை எடுத்து பாருங்கள், ஆண்களுடைய விடயத்தை எடுத்து பாருங்கள், குழந்தை வளர்ப்பை எடுத்து பாருங்கள், ஒரு கம்யூனிட்டி எப்படி இருக்கணும், சமூக மக்கள் நமக்கு மத்தியில் எப்படி ஒற்றுமையா இருக்க வேண்டும், பண்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், எல்லாம் எடுத்து பார்த்தால் வெரி சிம்பிள். அல்லாஹ் அப்படித்தான் இந்த மார்க்கத்தை என்னுடைய உங்களுடைய கையில் தந்திருக்கின்றான், கையில் தந்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, நாங்க பார்க்கணும், பாருங்க ஜகாத் எடுத்து பாருங்க 2.5, ஹஜ் எடுத்து பாருங்க வருடத்தில் ஒரு தடவை, தொழுகையை எடுத்து பாருங்கள் ஒரு நாளைக்கு 5 நேரம். இப்படி அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கின்றான். ஜகாத் ரெண்டரை வீதம், தொழுகை ஒரு நாளைக்கு 5 நேரம், அதே போல நோன்பு ஒரு வருடத்தில் ஒரு மாதம், ஹஜ் வசதி இருக்கிறதா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தடவை, இப்படியாக அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கின்றான். ஆனால் தொழிலுடைய விடயத்தில், சம்பாதிக்கக்கூடிய விடயத்தில், ஹலாலாக தேடக்கூடிய விடயத்தில் அல்லாஹ் தஆலா கட்டுப்பாடு போடவில்லை. சம்பாதிக்க அல்லாஹ் கட்டுப்பாடு போடவில்லை. ஆனால் அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில் நான் சம்பாதிக்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றான், உங்களுடைய முயற்சி பலதரப்பட்டது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த மனிதர்கள் தனக்கு கிடைத்த செல்வங்களை தர்மம் செய்து அல்லாவை பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஃபசனு யஸ்ஸிருஹுல் யுஸ்ரா, சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழியை நாம் லேசுபடுத்துவோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் சம்பாதிக்கின்றோம், அந்த சம்பாத்தியத்தில் என்னுடைய ஒரு பகுதி அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்யப்பட வேண்டும். நிலைமைகளுக்கு ஏற்றவாறு நாம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வு தஆலா நல்ல வசதி வாய்ப்புகளை தந்திருக்கின்றான், அல்லாஹ் தந்திருக்கின்றான். இந்த வசதி வாய்ப்பை நாம் அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில் பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு எங்களுடைய தர்மம் எல்லாம் எப்படி, சும்மா நாங்க நினைச்சா நோன்பு வந்தா ஒரு தர்மம், ஹஜ் வந்தா ஒரு தர்மம், ஒரு ஏதாவது ஒரு காலத்துல நினைச்சா ஒரு தர்மம், அப்படி இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு சம்பாதிக்கின்றேனோ நல்ல பல வழிகளில் நாம் செலவழிக்க வேண்டும். அல்லாஹ் அதன் மூலமாக மிகப்பெரிய அபிவிருத்திகளை, வரக்கத்துக்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நான் யோசிக்கணும், இன்றைக்கு நான் சுவிஸ்ல உட்கார்ந்திருக்கின்றேன், நான் சம்பாதிக்கின்றேன், இங்கு இருக்கக்கூடிய பேங்குகளில் என்னுடைய அக்கவுண்ட் இருக்கிறது, எனக்கு ஒரு பயம் வராது. கார்டை போட்டேன்னா வரும். ஆனால் கண்ணியமானவர்களே, மௌத்துக்கு பிறகு வரக்கூடிய அக்கவுண்ட்களை நாம் உருவாக்க வேண்டும். நான் மரணித்து விட்டேன் எண்ணின் மூலமாக ஒரு, கண்ணியமானவர்களே, நாங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் அது எங்களுடைய நிலையான ஒரு தர்மமாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இது ஆண்களுக்கும் தான், பெண்களுக்கும் தான், நம்முடைய குழந்தைகளுக்கும் தான். ஒவ்வொரு தந்தையும் மாஷா அல்லாஹ் தந்தையுடைய பாக்கியத்தை அடைந்தவர்கள் நம்மில் அதிகமானவர் இருக்கின்றோம், தாயுடைய பாக்கியத்தை பெற்ற தாய்மார்கள் நிறைய இருக்கின்றோம். என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய பரம்பரைக்கும் நான் அதை பழக்கிவிட்டு செல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்தபுனு ஆதம இன்கத அமலுஹு இல்லா மின் ஸலாதின், ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் அவனுடைய அமால்கள் எல்லாம் அப்படியே துண்டிக்கப்படும். அப்படின்னா அவருடைய அமால்கள் எல்லாம் அப்படியே பிளாக் பண்ணப்படும். இதுக்கு பிறகு அவருக்கு எந்த ஒரு என்ன நன்மையும் வராது. இவர் ஹயாத்தோட இருக்கக்குள்ள என்ன தொழுதார் மௌத்தாகிட்டார், அதுக்கு பிறகு எந்த ஒரு நன்மையும் இல்லை. ஹஜ்ஜி ஹயாத்தோட இருக்கக்குள்ள செய்தாரு, அதுக்கப்புறம் மௌத்தாகிட்டாரு, அதுக்கப்புறம் எந்த ஒரு நன்மையும் இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லாமின் ஸலாதின், மூன்று விடயங்களை தவிர சதக்கத்தின் ஜாரியா, நிரந்தரமான ஒரு சதக்கா, நிரந்தரமான ஒரு தர்மம், இந்த தர்மம் இருக்கின்றதே, என்னுடைய மௌத்துக்கு பிறகு இந்த கபருடைய அக்கவுண்ட்டுக்கு வரும், என்னுடைய மௌத்துக்கு பிறகு இது என்னுடைய கபரை பிரகாசமாக்கும், என்னுடைய மௌத்துக்கு பிறகு அந்த சொர்க்கத்தில் பெரும் அந்தஸ்தை கொண்டு தரும், என்னுடைய மௌத்துக்கு பிறகு நாலு பேர் கையேந்தி துவா செய்தா அதனுடைய பிரதிபலிப்பு எனக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்கும். இதைத்தான் குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஒவ்வொரு மனிதனும் சக்கராத்தை அடைவார்கள், அந்த சக்கராத் மிக பயங்கரமானதாக இருக்கும், ஆண்களும் அந்த சக்கராத்தை அடைவார்கள், பெண்களும் அடைவார்கள், சிறுவர்களும் அடைவார்கள், சிறுமியும் அடைவார்கள், வாலிபனும் அடைவான், வாலிப பெண்மணியும் அடைவார்கள். அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான் குர்ஆனில், நீங்கள் மௌத்துக்கு முன்னால் தர்மம் செய்யுங்கள், வஅம்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யத்தி அஹதகுமுல் மௌத், மௌத்து வருவதற்கு முன்னால் தர்மம் செய்யுங்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுங்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி இஹ்லாசுடன் நீங்கள் செலவழியுங்கள். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுகின்றான், நீங்க அப்படி கொடுக்கவில்லையா, وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُن مِّنَ الصَّالِحِينَ. சக்கராத்துடைய நேரம் வந்துவிட்டால், சக்கராத்துடைய நேரம் வந்துவிட்டால், அந்த சக்கராத்தை நீங்க யாரத்தி பார்த்திருக்கீங்களா, பார்த்திருப்பீங்க, முதலாவது ரூஹு வாங்கப்படும், பெரு விரல்ல இருந்து வாங்கப்படும், கால் ரெண்டும் இப்படியே பின்னி பிணையும், ரூஹு போ பார்க்கும் பொழுதோ அதை அனுபவிக்க கூடியவர்கள் உலகத்தில் எல்லோருமே அனுபவிப்பார்கள். அப்படி அல்லாஹ் அதை சொல்லுகிறான் சூரா கியாமாவில், கல்லா இதா பலகதி தராகிய வகீல மன் ராக் வலன்ன அன்னஹுல் ஃபிராக் வல் தஃபதி ஸாகு பிஸாக், இப்படி இந்த ரெண்டு காலும் அப்படியே ஒன்றுக்கு பின் உண்டாக பின்னும், அப்பதான் ரூஹு வாங்கப்படும், உசிறு அப்படியே போகப்படும். அல்லாஹ் முத்தாலா நம்முடைய ரூகை அழகான முறையில் கைப்பற்றுவதற்கு தௌஃபீக் செய்வானார். கண்ணியமானவர்களே, கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இதை அனுபவிக்கத்தான் போகின்றோம், இதை அனுபவிக்கத்தான் போகின்றோம். இந்த நேரத்தில் அவன் என்ன சொல்லுவான், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் டைம் தா, லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீம் கரீம், கொஞ்சம் எனக்கு நேரம் தா, கொஞ்சம் நேரம் எனக்கு நேரம் தா. அந்த நேரத்தில் அவன் என்ன சொல்லுவான், தொழுவேன்னு சொல்ல மாட்டான், நோம்பு பிடிக்கேன்னு சொல்ல மாட்டான், ஜகாத் என்ற சொத்தெல்லாம் இவ்வளவு இருக்குது நான் ஜகாத் கொடுக்கேன்னு சொல்ல மாட்டான், என்னுடைய எத்தனையோ வராசத்திற்கு அதை பங்கு வச்சுட்டு வாரேன்னு சொல்ல மாட்டான். அவன் சொல்லுவான், தர்மம் செய்து நல்ல ஒரு மனிதனாக மாறிட்டு வாரத்துக்கு எனக்கு அவகாசம் தான், தர்மம் செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் கொடுத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற அடியானாக நான் மாறுவதற்கு சாலிஹான ஒரு மனிதனாக ஆகுவதற்கு எனக்கு கொஞ்சம் ஷார்ட் டைம் தான் கேட்பான். அல்லாஹ் உலகத்தில் யாருக்கும் கொடுத்த வரலாறு இல்லை, யாருக்கும் கொடுத்த வரலாறே இல்லை. இன்னைக்கு எல்லாத்துக்கும் டைம் கொடுப்பாங்க, எல்லாத்துக்கும் டைம் கொடுப்பாங்க, சில நோ பார்க்கிங் உள்ள அடிச்சா, சில நேரம் வந்து பார்க்கிங் கொஞ்சம் தெரியாதா, அவருக்கு விளப்பம் இல்லையா, கொஞ்சம் மறந்துட்டாருன்னு சொன்னா ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்து அனுப்புவாங்க, என்ன சரி முன்ன பின்னையாவீங்கன்னா ஒரு சான்ஸ் ஒன்று தருவாங்க. ஆனா இதுல அல்லாஹ் தஆலா யாருக்கும் சான்ஸை வைத்தில்லை, யாருக்கும் ஆணுக்கும் வைத்தில்லை, பெண்ணுக்கும் வைத்தில்லை, யாருக்கும் அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையை இதுல வைத்தில்லை. எடுக்க நேரம் வந்தா அல்லாஹ் எடுத்துருவாங்க, அதுக்கு நேரம் வந்தா அல்லாஹ் எடுத்துருவான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, இந்த மௌத்து மௌத்தாகினதன் பிறகும் என் அக்கவுண்ட்டுக்கு வரக்கூடிய தர்மங்களை நாம் செய்ய வேண்டும், தர்மங்களை செய்ய வேண்டும். ஹாரூன் ரஷீத் ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய மனைவி சுபைதா, எங்க எல்லாருக்கும் தெரியும், ஹஜ்ஜுக்கு போன ஆக்கள் பார்ப்பீங்க, தாயிஃப்ல இருந்து ஒரு ஓடை ஒன்று இருக்கிறது, அது எங்க மினா வரைக்கும் வருகிறது. அந்த காலத்தில் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் கஷ்டமாக இருந்தது, தண்ணீர் பிரச்சனையாக இருந்தது. இந்த ஜுபைதாவுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது, இந்த வரக்கூடிய ஹஜ்ஜாஜிகளுக்கு நான் தண்ணீர் கொடுக்க வேண்டும், அதுக்குரிய ஏற்பாடை நான் செய்ய வேண்டும். அந்த அந்த காலத்தில் இருந்த இன்ஜினியர் மாரெல்லாம் கூப்பிட்டு சொன்னா, இந்த மினாவுக்கு தண்ணி எப்படி சரி கொண்டு வரணும், அதுக்குரிய ஏற்பாடுகளை நீங்கள் செய்யணும், அதுக்கு முழு செலவையும் நான் பொறுப்பெடுக்கின்றேன், யாரு? ஹாரூன் ரஷீதுடைய மனைவி. ஒரு பெண் சாதித்தால், ஒரு பெண், கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியார்களே, இது நிலையான தர்மத்தை உருவாக்கணும். சொன்னாங்க, இது ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனா ஜுபைதா சொன்னா, ஒரு கொத்துக்கு ஒரு முறை நாங்க தோன்றதுக்கு ஒரு திருகம் போனாலும் பரவாயில்லை, ஒரு தீனார் போனாலும் பரவாயில்லை, நீங்க தண்ணிக்குரிய ஏற்பாடு செய்யுங்கள். கிட்டத்தட்ட 17 லட்சம் தீனார்கள் செலவழித்து அந்த ஓடையை, அந்த நீருடைய தண்ணீருடைய ஹஜ்ஜாஜிகளுக்கு தண்ணீர் போட்டக்கூடிய ஏற்பாடை செய்துவிட்டார். அந்த காலத்தில் இருந்தார்கள் பெரிய முஹத்திஸ் அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலை. ஜுபைதா மௌத்தாகிவிட்டார். ஹாரூன் ரஷீதுடைய மனைவி ஜுபைதா மௌத்தாகிவிட்டார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, கனவில் கண்டார் அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலை. கேட்டார்கள், ஜுபைதா அம்மையார் அவர்களே, அல்லாஹு தாலா உங்களுடன் எப்படி நடந்து கொண்டான்? அந்த நேரத்தில் ஜுபைதா அந்த தாய் சொன்னால், அந்த கிணறு, அந்த ஓடை அஜ்ஜாஜிகளுக்கு நீர் போட்டக்கூடிய அந்த கிணறு வெட்டக்கூடிய முதல் வெட்டு எப்ப வெட்டப்பட்டதோ அன்னரமே அல்லாஹ் இந்த பாவத்தை அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியசாலியான ஒரு பெண். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு கணவனுக்கு கொடுக்க விருப்பம் மனைவி விருப்பம் இல்லை, இன்றைக்கு மனைவிக்கு கொடுக்க விருப்பம் கணவனுக்கு விருப்பம் இல்லை, இல்லாட்டி கணவனும் மனைவியும் தர்மங்கள் செய்வதற்கு விருப்பம், ஆனால் குழந்தைகள் விருப்பம் இல்லை. கண்ணியமானவர்களே, இது ஒரு நிலையான தர்மத்தை செய்ய வேண்டும். நீங்க எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போயிருப்பீங்க, உம்ராக்கு போவீங்க. ஹஜ்ரத் உஸ்மானே கனியுடைய பிக்ரே ரூமா இருக்கு மதீனாவில பிக்ரே ரூமா. அது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு யஹூதியிடம் இருந்து வாங்கினார்கள், 35,000 திர்ஹம், 35,000 திர்ஹம் தங்கமா வெள்ளியா, அல்லாஹ் ஆலம் பிமுராதி விதாலிக்க. இந்த 35,000 திர்ஹம் கொடுத்து வாங்கினார்கள். வாங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு கொடுத்தார்கள். சொன்னார்கள், இந்த கிணறு முஸ்லீம்களுக்கு தர்மமாக நான் கொடுக்கின்றேன், அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்கின்றேன், வக்ஃப் செய்கிறேன் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், உஸ்மான், அந்த கிணறுடைய பேரு பிக்ரு ரூமா அல்ல, இதற்கு நான் பெயர் வைக்கின்றேன் பிக்ருல் ஜன்னா, சொர்க்கத்தில் ஓடக்கூடிய ஒரு ஊற்று என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நிலையான தர்மத்தை செய்தார்கள், நிலையான தர்மத்தை செய்தார்கள். தாய் தந்தையர்கள் எம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும்? இன்றைக்கு நாங்கள் சுவிஸ்ல இருக்கோம், அவர்களுக்குரிய எஜுகேஷன் எல்லாம் கொடுக்கின்றோம், அவர்களுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்கின்றோம், அவர்களுக்கு படிக்க வேண்டிய எல்லா விடயங்களையும் கற்றுக் கொடுக்கின்றோம், நன்மைகள் தீமைகளையும், நல்லது ஹைரு எது ஷர்ரு எது என்பதை தாய் மடியில் இருந்து குழந்தைகள் படிக்க வேண்டும், தந்தையுடைய அரவணைப்பில் இருந்து படிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, வாப்பா தர்மம் செய்திருப்பார், வாப்பா நல்ல காரியங்களுக்கு செலவழித்திருப்பார், அதை குழந்தைகளும் பழக வேண்டும், குழந்தைகளும் பழக வேண்டும். நம்முடைய இந்த பிஞ்சு சிறார்களுக்கு நாம் தர்மம் செய்யும் முறையை கற்றுக் கொடுக்க வேண்டும், நாம் தர்மம் செய்யும் முறையை கற்றுக் கொடுக்க வேண்டும். நான் 100 ரூபாய் சதக்கா செய்தா என் புள்ளட கையில 50 ரூபாய் கொடுத்து கொடுக்கணும், நீயும் தர்மம் செய், நீயும் தர்மம் செய். இதை பழக்க வேண்டும், இதை தாய் மடி சீராக்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நிலையான தர்மம் அது ஒருபோதும் வர எங்களை விட்டு பிரியாது. நாங்கள் மௌத்தாகினாலும் அது எங்களுடைய கபருக்கு வந்து கொண்டே இருக்கும், எங்களுடைய கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட மக்களாக நாங்கள் மாற வேண்டும். கண்ணியமானவர்களே, நிதானமாக சிந்தியுங்கள். நாங்கள் இந்த நாட்டில் இருக்கின்றோம், நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்படியான நிகழ்வுகளில் நாம் கலந்து கொள்ளக்கூடிய மக்கள், அதுக்கு பெரும் சந்தோஷம் ஏற்படுகிறது. 4 பேர் வந்து முசாபா முஹானகா செய்கிறோம், நம்மளுடைய சுகம் துக்கங்களை நாம் பகிர்ந்து கொள்கின்றோம், எங்களுக்கு மத்தியில் ஒரு அன்பு பாசம் கண்ணியம் கௌரவம் வருகிறது. கண்ணியமானவர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் நினைக்கணும், அல்லாஹ் எனக்கு என்ன வசதி வாய்ப்பை தந்திருக்கின்றான், அல்லாஹ் தந்ததிலிருந்து நான் கொடுக்கணும், நிரந்தரமான தர்மத்தை செய்யணும். இரண்டாவது, இல்முக்குரிய வழிகளை நாம் திறக்க வேண்டும், குர்ஆன் ஹதீஸுக்குரிய வழிகளை நாம் அதுக்குரிய உதவிகளை உபகாரங்களை செய்ய வேண்டும். ஒரு மதரசா நடக்கிறதா, அதுக்கு நான் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஒரு இல்முடைய அல்லாஹ் ரசூலுடைய விடயம் நடக்கின்றதா, அதுக்கு நான் உதவியாளராக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, உலமாக்களை மதிக்க வேண்டும், குர்ஆனை கண்ணியப்படுத்த வேண்டும், ஹதீஸை மதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் நம்முடைய பரம்பரையிலிருந்து குர்ஆனையும் ஹதீஸையும் சுமக்கக்கூடிய குழந்தைகளை அல்லாஹ் உருவாக்குவான், குழந்தைகளை அல்லாஹ் உருவாக்குவான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய குழந்தைகளுக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகளை உருவாக்க வேண்டும். தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகளை உருவாக்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு நாம் படித்துக் கொடுக்க வேண்டும். இஸ்லாம் எது, அல்லாஹ் எது, ரசூல் எது. இன்னைக்கு நாங்க எப்படி வாழ்றோம்டா, யாரும் குறையா நினைக்க கூடாது. உலகத்துல என்னென்ன டெக்னாலஜி புதிய விடயங்கள் வருகிறதோ அவையெல்லாம் படிச்சு கொடுக்கிறோம், வாங்கி கொடுக்கிறோம், எல்லாத்துக்கும் உதவி உபகாரமா இருக்கின்றோம். இன்றைக்கு பார்த்தா எங்க பிள்ளைக்கு ஓதுறதுக்கு குரான ஒரு குர்ஆன் இல்ல. ஆனா மாஷா அல்லாஹ் புதிய ஐபோன், புதிய கேலக்சி எல்லாம் பொம்பளோட கையிலயும் இருக்குது, மாப்பிள்ளோட கையிலயும் இருக்குது, புள்ளோட கையிலயும் இருக்குது, எல்லாத்திலயும் இருக்குது. ஆனா புள்ள குர்ஆன் ஓதுறதுக்குரிய குர்ஆன், கணவனுக்கு ஓதுறதுக்குரிய குர்ஆன், மனைவிக்கு ஓதுறதுக்கு ஒரு குர்ஆன் இன்னைக்கு இல்ல. கண்ணியமானவர்களே, இது இந்த கை சேதம் எங்களுக்கு இப்ப விளங்காது. அது எப்ப விளங்கும், ஏந்த மௌத்துக்கு பிறகு விளங்கும், இல்லாட்டி மௌத்தாயின உடனே அவருக்கு அல்லாஹ் விளங்கப்படுத்துவான். இன்னைக்கு பாக்குறோம் எத்தனையோ வாலிபர்கள் வாப்பா மௌத்தாயி ஜனாசாவை கொண்டு வர பற்றிக்கு பள்ளிக்கு உள்ள, ஆனா மகன் வெளியே நின்று பேசிக் கொண்டிருக்கிறாரு. கண்ணால நாங்க பாக்குறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த தாயும் தந்தையும் இந்த புள்ளவுல படிக்க வச்சதுல என்ன லாபம், உலகத்துடைய வழிகாட்டல் அவர்களுக்கு காட்டியதுனால என்ன லாபம், இவர்களுக்கு துனியாவை சம்பாரிச்சு கொடுத்ததுல என்ன லாபம், தன்னுடைய தந்தையுடைய ஜனாசாவுடைய கடமையை நிறைவேற்ற தெரியாத ஒரு பிள்ளையா? அப்படிப்பட்ட பிள்ளைகள் நமக்கு தேவையில்லை. நம்முடைய குழந்தைகள் நமக்கு கண் குளிர்ச்சி தர வேண்டும். அந்த குழந்தைகளை பார்த்த கணவனும் மனைவியும் தாயும் தந்தையும் என்னுடைய குழந்தையை பார்த்து சந்தோஷப்படணும். அல்லாஹ் இதை குர்ஆன்ல சொல்லித்தாரான், எங்களுக்கு குர்ஆன்ல சொல்லித்தாரான். இந்த துஆக்களை ஆணும் பெண்ணும் ஒவ்வொரு நாளும் கேட்கணும். என்ன கேட்கணும், ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், என்னுடைய மனைவியிலும் இருந்தும் என்னுடைய குழந்தைகளிலும் இருந்தும் எனக்கு கண் குளிர்ச்சியை தந்தருள்வாயாக. கண் குளிர்ச்சி பார்க்க என் புள்ள தொழுவது அழகா, வாப்பா உமாவும் நிக்கிறாங்க, புள்ள இமாம் ஜமாத் நடத்துது, சூரா பாத்தியா ஓதி வேற அடுத்த சூறாக்கள் ஓதி பாடம் மாக்கி குள்ள குழந்தை தொழுவிக்குது, வாப்பா உமாவுக்கும் ஒழுவ படிச்சு கொடுக்குது. கண்ணியமானவர்களே, எவ்வளவு ஒரு சந்தோஷம் வரும். இன்னைக்கு ஏன் மகன் கோல்டு மெடல் எடுக்கிறார், ஏன் மகன் பெரிய பங்கன்ல அவரு தான் ஸ்பீக்கராக இருக்கிறார். இன்னைக்கு வாப்பா உமாம் எவ்வளவு சந்தோஷப்படுகின்றோம். நான் அது கூடான்னு சொல்லல, சந்தோஷப்படணும். எங்களுடைய குழந்தைகளை பார்த்து, எங்களுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்து பாராட்ட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். இதே குழந்தை உலகத்தில் எனக்கு இமாம் ஜமாத் நடத்துது, ஏன் புள்ள எனக்கு குர்ஆன் அழகா ஓதி காட்டுகிறது, ஏன் குழந்தை வாப்பா உமாவுக்கு துவா செய்கிறது. இன்னைக்கு நாங்க யோசிச்சு பார்ப்போம், எங்களுடைய எத்தனை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எங்களுடைய தாய் இறந்திருப்பார்கள், தந்தை இறந்திருப்பார்கள், நாங்க என்ன துவா கேட்கிறோம், அஞ்சு நேரம் தொழுதுட்டு எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு சலாம் கொடுத்த உடனே எங்களுக்கு முதலாவது வேலை என்ன தெரியுமா, எடுத்தாச்சு மொபைல பார்த்தாச்சு, மிஸ் கால் வந்திருக்கிறா, அலர்ட் வந்திருக்கிறா, மெசேஜ் வந்திருக்கிறா, என்ன வந்திருக்கா, முதலாவது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா தாய்ப்போம். இன்னைக்கு உலகம் அப்படித்தான் என்ன அதுல மூழ்கி இருக்கிறது, அது சரியான என்ன மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, குர்ஆன் நாங்க நஷ்டவாளியாக கூடாது. நானும் தான், நீங்களும் தான், ஏண்ட புள்ளவளும் தான், உங்களை புள்ளவளும் தான், நஷ்டத்துக்குரிய குழந்தைகளாக இருக்க கூடாது. அதுக்கு தான் தாய் மடி சீராக வேண்டும், தந்தையுடைய அரவணைப்பு சீராக வேண்டும். இமாம் ஃபர்ரூக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், ஹஜ்ரத் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள். அந்த நேரத்தில் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரபி அத்து ரஇ என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முஹத்திஸ் இருந்தார். இந்த இவருடைய தந்தையுடைய பெயர் தான் ஃபர்ரூக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். அவர் குராசான் என்ற பகுதிக்கு அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் புரிவதற்காக வேண்டி போனார். போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய மனைவி பிரெக்னட் ஆக இருந்தால், அவருடைய மனைவி பிரெக்னட் ஆக இருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் இவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது, போயே ஆகணும். இப்ப அவருடைய மனைவி அப்படியே என்ன குழந்தையை சுமந்திருக்கிறாள். போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் 1000 தீனார்கள் அல்லது திருகத்தை கொடுத்தார். பாருங்கள், ஒரு தாய் மடி எப்படி அந்த குழந்தையை வளர்த்து தன்னுடைய கணவனுக்கு முன்னால் அந்த பிள்ளைய எப்படி நிப்பாட்டி இருக்கிறாள் என்பதைத்தான் இந்த சரித்திரம் நமக்கு சொல்லித்தருகிறது. இவர் பெய்தார், குழந்தையும் பிறந்தது, அது வாலிபத்தை அடைந்தது. இப்படி காலம் கடந்து சென்றது. 27 வருடங்களின் பின்னால் இமாம் ஃபர்ரூக் அவர்கள் திரும்பி வந்தார்கள் குராசானில் இருந்து. வந்த பிறகு வீட்டு வாசலை தட்டினார். வீட்டு வாசலை தட்டியவுடன் ஒரு ஆண் உள்ளுக்கு இருந்து வந்தார். இவருக்கு கோபம் வந்துவிட்டது. என்னுடைய வீட்டுக்குள்ளால் ஒரு அந்நிய ஆண் இருந்து வருகிறானே என்பதாக இவருக்கு கோபம் வந்தது. இப்ப வாக்குவாதம் வந்தது. அந்த வீட்டில் இருந்த ஆணுக்கும் இந்த இமாம் ஃபர்ரூக் அவர்களுக்கும் பிரச்சனை ஆகிட்டது. உடனே அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஓடோடி வந்தார்கள். இப்பொழுது இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வந்தார்கள். வந்து என்ன பிரச்சனை கேட்டார்கள். பெரியவரே, என்ன விஷயம்? அவர் சொன்னார், இது என்னுடைய வீடு, இந்த வீட்டுக்குள்ளால் இருந்து ஒரு அந்நிய ஆண் வருகின்றான், என்னுடைய வீட்டுக்கு அவன் எப்படி நுழைவான் என்பதாக கேட்ட பொழுது வீட்டுக்குள்ளால் இந்த தாய்க்கு இந்த சத்தம் கேட்கிறது. எப்படி இருந்தாலும் கணவன் தானே, எத்தனை வருஷத்துக்கு பிறகு வந்தாலும் கணவனுடைய குரல் வந்து மனைவிக்கு விளங்கும். உடனே ஓடோடி வந்தால் அந்த தாய் வந்து கேட்டால் என்ன விஷயம் சொன்னால், அந்த வாலிபர் சொன்னார், யாரோ ஒரு மனிதர் வந்து வீட்டுக்கு என்னுடைய வீடு என்பதாக சொல்லுகிறார். பார்த்தால் தாய் சொன்னார், இல்லை இல்லை, இது உன்னுடைய தந்தை, ஃபர்ரூக் என்பதாக சொல்லி விளங்கப்படுத்தினாள். அடுத்த நாள் காலையில் மஸ்ஜிதுக்கு செல்கிறார், மதீனாவுடைய மஸ்ஜிதுக்கு. போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் மக்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் ஸ்டேஜில் உட்கார்ந்து ஹதீஸ் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். தூரத்திலிருந்து பார்க்கிறார், யார் இது? பிறகு மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் கேட்டார்கள், இதுதான் உங்களுடைய குழந்தை, ஃபர்ரூக். அதாவது ஃபர்ரூகிடம் சொன்னார் மாலிக் இப்னு அனஸ், இதுதான் உங்களுடைய குழந்தை, ரபி அத்து ரஇ என்று சொல்லக்கூடிய உங்களுடைய குழந்தை. உடனே ஓடோடினார், மனைவியிடம் கேட்டால், நான் தந்த 1000 தீனார்கள் அல்லது திரகம் எங்கே? சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய குழந்தையுடைய செலவுக்காக வேண்டி தந்துட்டு போன அந்த பணத்தை நான் இந்த தீனே இஸ்லாம், இல்மே தீனுக்கு நான் செலவழித்து உங்களுடைய குழந்தையை ஒரு முஹத்திஸாக நான் ஆக்கி வச்சிருக்கிறேன். உங்களுடைய குழந்தையை நான் ஒரு முஹத்திஸாக, குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக நான் உங்களுடைய குழந்தையை ஆக்கி வைத்திருக்கின்றேன். கண்ணியமானவர்களே, தந்தை இல்லை என்றாலும் கணவன் ஊரை விட்டு தூரமாக இருக்கிறார், சம்பாதிக்க பைத்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையில் பைத்திருக்கிறார், தொழிலுக்கு பைத்திருக்கிறார், மனைவி குழந்தையை சரியாக வளர்த்திருக்கிறார், அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, நாங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு ஹதீஸையும் அமல் செய்வதற்கு அல்லாஹ் லேசாக்கி தந்திருக்கிறான். நம்முடைய கண்களுக்கு முன்னால் பணங்கள் தான் காட்சி அளிக்கிறது, இந்த பணம் சம்பாதிக்க கூடிய நானும் நீங்களும் நாங்க என்ன செய்யணும்? இதில் ஒரு பகுதியில் என்னுடைய பேரால அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஹதீஸ படிப்பதற்கு செலவழிக்கணும். இன்றைக்கு அப்படி செலவழிச்சு பாருங்க, அல்லாஹ் உங்களுடைய பணத்தில் பரக்கத்தை வைத்திருக்கிறான், பெரும் பரக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். தர்மங்கள் செய்யலையா, அல்லாஹ் எங்களுக்கு பல விடயங்களை வைத்து அல்லாஹ் சோதிப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாஉ மர்லாக்கும் பிஸ்ஸதகா, தாவு மர்லாக்கும் விசதகா. இன்னைக்கு பார்க்கிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம், எவ்வளவு செலவழிக்கிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு, வீணான காரியங்களுக்கு செலவழிக்கிறோம். நோயாளிகளா நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய நோயாளிகளுக்கு தர்மத்தின் மூலமாக சிகிச்சை செய்யுங்கள், தர்மத்தின் மூலமாக சிகிச்சை செய்யுங்கள். இந்த தர்மம் உங்களை ரப்புடைய கோபத்தில் இருந்து உங்களை பாதுகாக்கும், தர்மம் உங்களை ரப்புடைய கோபத்தில் இருந்து உங்களை பாதுகாக்கும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நாட்டில் நாங்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னால ஒரு மஸ்ஜித் இயங்கணும், எப்படி ஜுபைதா அம்மையார் நினைத்தாரோ, நான் எப்படி வரக்கூடிய நாலா புறங்களிலும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்கள் ஏந்த கையால நான் செலவழித்த அந்த கிணத்துல இருந்து அந்த ஓடையில இருந்து தண்ணி குடிக்கணும் அது மாதிரி நினைக்கணும். ஏண்ட செலவுல மதரசா நடக்கணும், ஏண்ட செலவுல மஸ்ஜிதுக்கு நான் செலவழிக்கணும், ஏண்ட செலவுல மஸ்ஜிதுடைய பரிபாலனை நடக்கணும். அல்லாஹுக்கு ஆண்டி தான் கொடுக்கின்றோம். இவர் பார்க்கிறாரு, அதுக்காக வேண்டி நான் கொடுக்கிறேன் இல்ல, நான் பார்க்கிறேன் அதுக்காக வேண்டி ஆஜியார் கொடுக்கிறேன்னு இல்ல, ரப்புக்காக வேண்டி செயல்பட்டோமா அல்லாஹ் நாளை மறுமையில் அரிசுடைய நிலையை தருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ் ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. நாளை மறுமையில் அல்லாஹ் ஏழு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். அதில் ஒன்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅஃபாஹா ஹத்தா லா தஅலம ஷிமாலு மா துன்ஃபிகு பியமீனு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் தர்மம் செய்தார். அந்த தர்மம் எப்படி தர்ப்பட்ட தர்மம் என்றால், வலது கை கொடுத்தது இடது கைக்கு தெரியாது. இப்படியாக தர்மம் செய்தார். இந்த மனிதனுக்கு அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுப்பான். பொருள்களை சம்பாதிக்க கூடிய நாங்கள், எங்களுக்கு எவ்வளவு தான் பணம் வந்தாலும் எங்களிடம் பண்பு வர இல்லைண்டா, வேலையே இல்லை. எங்களிடம் பண்பு வரலையா, நல்ல குவாலிட்டி வரலையா, நல்ல அஹ்லாக் வரலையா, நல்ல பியூவான ஒரு கல்பு வரலையா, எனக்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தும், எவ்வளவு படிப்பு இருந்தும், எவ்வளவு பட்டம் இருந்தும், எவ்வளவு சர்டிபிகேட் இருந்தும், எவ்வளவு கோல்ட் மெடல் இருந்தும், எனக்கிட்ட எந்த ஒரு என்ன பெருமதியும் இல்லை. அஹ்லாக் முக்கியம், அஹ்லாக் முக்கியம். ஏந்த மனைவியோடு நான் அஹ்லாக்கா நடக்கணும். முதல்ல நாங்க எல்லாம் என்ன ஊர்ல உள்ள எல்லா கூட்டாளி மாறு, ஃப்ரெண்ட்ஸ் மாறு, எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரோடையும் நாங்க பண்பாக நடக்கிற, நல்ல குவாலிட்டியா நடக்கிற, பார்த்தா சொல்லுவாரு இவரை போல ஒரு என்ன ஒரு புண்ணியமான உலகத்துல யாருமே இல்லை. ஆனா வீட்டுக்கு போனா சிங்கம் புலி மாறி இருக்கிறாரு. பாவம் அந்த பெண்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், உங்கள் ஆக குவாலிட்டியான மனிதர் யார் தெரியுமா, உங்களுடைய குடும்பத்தாரிடம், உங்களுடைய மனைவியிடம் சிறந்தவர் தான் உங்கள் ஆக சிறந்தவர். ஏண்ட பொம்பளை சர்டிபிகேட் என்ன சர்டிஃபை பண்ணணும், ஏண்ட ஹஸ்பண்ட் என்ன நல்ல குணமுடையவர். ஊர்ல உள்ள எல்லா சர்டிபிகேட் எல்லாரும் சர்டிஃபை பண்ணி வேலை இல்லை இல்லையா. பள்ளி ட்ரஸ்டி சொல்றாரு, மதரசாவில் உள்ளவர் சொல்றாரு, பள்ளி அசரத் சொல்றாரு, அதே போல வேற நண்பர் எல்லாம் சர்டிஃபை பண்ணினாலும் வீட்டில் உள்ள பொம்பளை சர்டிஃபை பண்ணலையா, இவருக்கு எந்த ஒரு பண்புமே இல்லை. சொல்லிட்டு சொன்னார்கள், நான் என்னுடைய மனைவியிடத்தில் மிக மிக சிறந்த பண்புள்ளவனாக இருக்கின்றேன். யாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனைவி மக்களுடன் இன்றைக்கு நான் நீங்க ஒன்று நினைக்க கூடாது, இன்றைக்கு நாங்க மனைவியோட குழந்தைகளோட எப்படி நடக்கிறோம், குழந்தை ஒரு பிளேட்ல சாப்பிடுது, மனைவி கொஞ்சம் லேட் ஆகி சாப்பிடுற, நான் கொஞ்சம் முந்தி சாப்பிடுற, ஆனா எப்ப தெரியுமா உண்டா சாப்பிட்டுருப்போம், எப்ப உண்டா சாப்பிட்ட, கல்யாணம் முடிச்சு அந்த முதல் நாள் அன்றைக்குதான் கணவன் மனைவி கொஞ்சம் உட்கார்ந்து சென்றிருப்பாங்க ரெண்டு பேரும். அதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லை. குடும்ப லைஃப், இஸ்லாமிக் லைஃப் வரணும் எங்கள்கிட்ட. அஹ்லாக் சீராகணும், பண்பு அந்த குணம் இருக்கிறதே அது மிக மிக முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், உங்களுடைய அமால்கள் எல்லாம் நீங்கள் இரவையில் நின்று வணங்குகிறீர்கள், பகலெல்லாம் நோம்பு பிடித்த நன்மை உங்களுக்கு வேணுமா, உங்களிடம் அஹ்லாக் இருக்க வேண்டும், பண்பு இருக்க வேண்டும், குணம் இருக்க வேண்டும், பாசம் இருக்க வேண்டும், மிருதுவான தன்மை வர வேண்டும், உங்களுடைய உள்ளம் மன்னிக்க கூடிய தன்மையாக இருக்க வேண்டும், மன்னிக்கக்கூடிய தன்மையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் யோசிங்க சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நமக்கு என்னத்துக்கு இந்த பெருமை? நமக்கு ஏன் பணிஞ்சு போக இயலாது? நாங்கள் ஏன் எங்களோட இருக்கக்கூடியவர்களோடு நாங்கள் சேர்ந்து போக இயலாது? எங்களுக்கு ஏன் இந்த ஒற்றுமையுடைய உணர்வு வருவதில்லை? எங்களுக்கு ஏன் இந்த பண்பாடு நல்ல குவாலிட்டி வருவதில்லை? நாங்கள் எல்லாரும் சொல்றோம், சுவிஸ்ல உள்ள மக்கள் மிக அஹ்லாக்குள்ள மக்கள், நல்ல பண்புள்ளவர்கள். ஜப்பான்ல உள்ளவர்கள் மிக அஹ்லாக்காக இருக்கிறார்கள். அப்ப நீங்க எத்தனை வருஷம் இருக்கீங்க? 30 வருஷம் சுவிஸ்ல இருக்கேன், 20 வருஷம் ஜெர்மன்ல இருக்கிறேன், 40 வருஷம் ஸ்பெயின்ல இருக்கிறேன், 20 வருஷம் ஜப்பான்ல இருக்கிறேன். அந்த குணம் ஏன் உங்கள்கிட்ட வரல? ஏன் அந்த குணம் வரது நம்மள்கிட்ட ஏன் வரல? கண்ணியமானவர்களே, பண்பின் மூலமாக, அஹ்லாக்கின் மூலமாக, சகோதர உணர்வுடன் செயல்பட்டால் இஸ்லாம் அடுத்த மக்களுக்கு ஒரு கண்ணியமான, ஒரு பெருமதியான மார்க்கமாக விளங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பண்புள்ளவர்களாக மாற வேண்டுமா? உங்களுக்கு மத்தியில் சலாம் சொல்லுங்கள், அஃஜுஸ்ஸலாம பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் சலாம் சொல்லுங்கள், சலாத்தை பரப்புங்கள். கண்ணியமானவர்களே, நாங்க ஐரோப்பாவுடைய இந்த நாட்டில் நாங்க இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்க இந்த நாட்டில் நாங்க பேண வேண்டிய பண்புகளை எல்லாம், இங்க உள்ள சட்ட திட்டங்களை எல்லாம் ஒழுங்காக பேணி நடந்தால், எங்களுடைய குணங்களை சரியாக காட்டினால், இங்க இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய உள்ளத்துல இஸ்லாம் தான் என்னன்னு, எப்படிப்பட்ட மார்க்கம் அது, எவ்வளவு முக்கியமான மார்க்கம் என்பது அவர்களுக்கு விளங்கும். ஆனா முஸ்லீம்களை பார்த்தா எங்கள்கிட்ட பண்பு இல்லை, எங்கள்கிட்ட அஹ்லாக் இல்லை, எங்கள்கிட்ட நல்ல குவாலிட்டி இல்லை, எங்களுடைய கணவன் மனைவி, ஹஸ்பண்ட் வைஃப், குழந்தைகள், அவர்களோட இருக்கக்கூடிய பண்பாடுகள் மிக மோசமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்படி இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே போகும். நாங்கள் எந்த எதையும் சாதித்த வரலாறு கிடையாது. ஆனால் எங்களுடைய மௌத்துக்கு பிறகு துஆ செய்யக்கூடிய மக்களுக்கு பதிலாக பதுவா செய்யக்கூடிய மக்களைத்தான் நாங்கள் விட்டுட்டு போவோம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நாங்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில், முதலாவது எங்கள்கிட்ட பண்பாடு வரத்தோட நாங்கள் ஒத்தருக்கொத்தர் அஹ்லாக் உள்ளவர்களாக, ஒற்றுமை உள்ள சமூகமாக மாற வேண்டும். எப்பொழுது ஒற்றுமை இழக்கப்படுமோ முஸ்லீம்களுடைய வீழ்ச்சி அப்படியே இல்லாமல், அப்படியே அழிந்து போய்விடும். அதுக்கு எங்களுக்கு ஒரு முன்மாதிரி தான் ஸ்பெயினுடைய ஹிஸ்டரி. நீங்க பக்கத்து நாடு தான், கட்டாயம் நீங்க அந்த நாட்டுக்கு விசிட் பண்ணணும். அந்த நாட்டினுடைய அழிவு எப்படி வந்துச்சு, அந்த ஸ்பெயின் எப்படி இல்லாமல் ஆயிச்சு, இஸ்லாமியர்களுடைய ஆட்சி எப்படி கவிழ்ந்தது, ஒவ்வொருத்தரும் படிக்கணும். இந்த யூரோப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்பெயினுக்கு கட்டாயம் விசிட் பண்ணுங்க, போய்த்து பாருங்க. அந்த ஸ்பெயினை போல ஒரு அழகான நாடு ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்று தான் அந்த ஸ்பெயின். தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் எங்க வாராங்க, ஜபலே தாரிக் வந்து கிறிஸ்துக்கு பின் 711, வேற ஹிஸ்டரியுடைய கிதாபுகளில் ஹிஜ்ரி 92 இந்த ஸ்பெயின் கைப்பற்றப்படுது. இது எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு ஹிஸ்டரி. இதை பார்த்து ஒவ்வொரு முஸ்லீமும் படிச்சு பயப்படணும். ஸ்பெயினுடைய ஆட்சி எத்தனை வருடம், 800 வருஷ ஆட்சி, 800 இயர்ஸ் ஸ்பெயினுடைய ஆட்சி. கண்ணியமானவர்களே, அவங்க இஸ்லாத்துல இருந்தவர்கள் வந்தார்கள், தங்களுடைய கதிரையை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்கள் இஸ்லாத்தை பரப்பவில்லை. அங்க இஸ்லாமியர்கள் வந்த இஸ்லாமியர்கள் மாத்திரம்தான். ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை பரப்பவும் இல்லை, என்னால இஸ்லாத்துக்கு ஒரு உபகாரம் நடக்கவும் இல்லை. அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களிடம் சிறிய சிறிய ஜிசியாவை என வரியை எடுத்துக்கொண்டு இவர்கள் தங்களுடைய சீட்டை பாதுகாத்தாங்க. இஸ்லாத்தை பத்தி விளங்கப்படுத்தவும் இல்ல, இஸ்லாம் தான் என்னன்னு சொல்லவும் இல்ல, இஸ்லாத்துடைய பண்பாடு சொல்லிக் கொடுக்கவும் இல்ல. இப்படியாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய அந்த கதிரை பாதுகாக்கப்படணும், ஏந்த பதவி அப்படியே இருக்கணும் என்பதாக அவர்கள் இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, 800 வருஷம் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்தான், 800 வருஷம். வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த ஸ்பெயின் எப்படின்னா ஒரு சொர்க்க பூமி அப்படின்றா ஒரு அழகான ஏரியா, அழகான ஊர், அழகான நாடு. எங்கு பார்த்தாலும் எங்க நாட்டில் தேயிலை வளருற மாதிரி ஒலிவ் மரங்கள், எங்கு பார்த்தாலும் ஒலிவ் மரங்கள், ஒலிவ் ஒயில் அந்த மரம். அது மாத்திரமல்ல, தாய்ப்புக்கு பெய்திருப்பீங்க, ரியாத் பெய்திருப்பீங்க, அந்த இடமெல்லாம் அப்படியே அழகாக காட்சி அளிக்கிறது. பார்க்கும் பொழுது அரபு நாடுடைய அந்த சிந்தனை தான் எங்களுக்கு வரும். இப்படிப்பட்ட நாடு கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்து கொடுத்து கொடுத்திருந்தான். குர்துபா எப்படிப்பட்ட இடம்? மதீனாவுக்கு நீங்க சென்றால் அதனுடைய கட்டடக்கலை அப்படியே பார்ப்பீங்க, அதனுடைய பெயிண்ட் எல்லாம் பார்ப்பீங்க. அதே போலதான் இந்த குர்துபா, இந்த குர்துபா அப்படித்தான் இருக்கின்றது. இன்னைக்கு பேசி பார்த்தீங்கன்னா கண்ணீர் வடிக்கணும். ஈமானுடைய உணர்வுடன் பார்த்தால் கவலை வரும். ஈமானுடைய உணர்வு இல்லைண்டா சிரிச்சிட்டு பேசிட்டு போட்டோ எடுத்துட்டு திருப்பி வந்துட்டு வருவாங்க. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு ரெண்டு ரக்காத் எங்களுக்கு தொழிலாது, ரெண்டு ரக்காத் தொழுவதற்கு நசீப் இல்லை எங்களுக்கு, அங்கு தொழ முடியாது. எங்கு பார்த்தாலும் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது, சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்கள், இமாம் குர்துபி கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒவ்வொரு மதரசாக்களுடைய லைப்ரரியிலும் இருக்கும் அந்த தப்சீர், மிகப்பெரிய ஒரு தப்சீர் தான் இமாம் குர்துபியுடைய தப்சீர். குர்துபி யாரு? இமாம் குர்துபி அந்த குர்துபாவை சேர்ந்தவர், குர்துபாவை சேர்ந்தவர். கண்ணியமானவர்களே, இது மாதிரி எத்தனையோ வரலாறுகள் சொல்லிக் கொண்டு போகலாம். அதுக்குள்ள போனா பள்ளியுடைய ஃபீலிங்கே வராது, சேர்ச்சியுடைய ஃபீலிங் தான் வரும். கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு கவலைக்கு இடமான இடமாக மாறிவிட்டது. பார்க்கும் பொழுதே கவலை வரும். ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பேசி வந்தேன். பார்க்கும் பொழுதே கவலை வரும், அந்த அளவுக்கு அது அப்படியே மாற்றப்பட்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு என்றா 800 வருஷம் முடிஞ்சு இஸ்லாமியருடைய கையில இருந்து அந்த ஆட்சி பறிபோகும் பொழுது, அல் அசுஹர் ஷரீஃப்ல படித்த ஒரு பெண் பதீஹா அவர் எழுதியிருக்கிறா, The History of Undulus, அதில் எழுதியிருக்கா, அந்த ஆட்சி பறிபோகும் பொழுது கிட்டத்தட்ட 60,000 ஹாஃபிலாக்கள் அந்த ஸ்பெயின்ல இருந்தாங்களாம். 60,000 ஹாஃபிலாக்கள். எந்த அளவுக்கு எல்லாம் மாற்றினான், யாரையும் விட்டு வைக்கவில்லை அவர்கள். முஸ்லீம்களை அடியோடு அழிச்சார்கள். கூட்டிட்டு போனவர் சொன்னார், எந்த அளவுக்கு அந்த இடத்தை அவர்கள் கைப்பற்றினார்கள் என்றால், முஸ்லீம்கள் அப்படியே கண்ணன் துண்டமாக வெட்டினார்கள். வெட்டி போட்டு பார்த்தார்களா முஸ்லீம்கள் எங்கெங்கே இருக்கிறார்கள், தேடினார்களாம். தேடிட்டு முஸ்லீம்கள் யாருமே கண்ணுக்கு படவில்லை. ஜும்மா நாளையில யாரெல்லாம் குளிக்கிறானோ அவன்லாம் முஸ்லீம்னு சொல்லி கொண்டாங்களாம். ஜும்மா நாளையில யாரெல்லாம் குளிக்கிறானோ அவன்லாம் தேடி தேடி கொண்டாங்களாம். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு மாறிச்சின்றா, கடைசியில எப்படி இவங்க ஜிசியா எடுத்தாங்களோ அதே போல அங்க வச்சு முஸ்லீம்களுடன் ஜிசியா எடுத்து அனைவரையும் கிறிஸ்தவர்களாக மாத்தினார்கள், கிறிஸ்தவர்களாக மாத்தினார்கள். பன்றியை கட்டும் தொழுவமாக ஆக்கினார்கள், பன்றியை கட்டும் தொழுவமாக ஆக்கினார்கள். இதுக்கு என்ன காரணம்? முஸ்லீம்களிடம் இருந்த பொருள் ஆசையும் பண ஆசையும் அந்த ஒற்றுமை இல்லாத தன்மையும் தான் அந்த குர்துபா அந்த ஸ்பெயின் பரிபூரத்துக்கு காரணம். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த ஒற்றுமையை குழப்பக்கூடிய, சமூகத்தை பிரிக்கக்கூடிய, சமூக உணர்வு இல்லாத மனிதராக நானும் நீங்களும் இருக்கக்கூடாது. என்னுடைய உங்களுடைய மனைவி மக்கள் அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் எல்லாரும் அல் முஸ்லீம் அகுல் முஸ்லீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன், சகோதரன் மன்னிக்க வேண்டும், மறைக்க வேண்டும். ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு இட்டு கட்டின அதை விட எங்களுக்கு யாராவது அப்படி செஞ்சிருக்காங்களா? ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு யார் இட்டு கட்டி? எவ்வளவு பெரிய ஒரு அவதூறு. ஏண்ட மனைவிக்கு, உங்களோட மனைவிக்கு, ஏண்ட சகோதரிக்கு, உங்களோட சகோதரிக்கு யாராவது அப்படி இட்டு கட்டிருக்காங்களா? 8 வருஷம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செலவழித்தார்கள். பத்ருடைய சஹாபி, பத்ருடைய சஹாபி முஹாஜிராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி தான் இந்த சப்ஜெக்டுக்கு உடந்தையாக இருந்தார். ஹஜ்ரத் அபூபக்கருக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும், ஏண்ட மகள் ஹஜ்ரத் ஆயிஷா உம்முல் முஃமினீன், நபி அவர்களுடைய மனைவி, பரிசுத்தமானவர்கள். அஸ்வாஜுக்கும் உம்மஹாத்துக்கும் அல்லாஹ் சொல்றான், நபி அவர்களுடைய மனைவி உங்களுக்கு தாய் போன்றவள், உங்களுக்கு உம்மாவுடைய என்ன சட்டமோ அதே சட்டம் தான் நபி அவருடைய மனைவிமார்கள். இப்படிப்பட்ட அந்த மனைவிக்கு இட்டுக்கட்ட பண்ணிச்சு. தகாத உறவு உள்ள ஒரு பெண் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீண்ட ஹிஸ்டரி கண்ணியமானவர்களே. பிறகு நிலைமை மாறிச்சு. ஹஜ்ரத் அபூபக்கர் மன்னித்தார்கள், ரசூலுல்லாஹ் மன்னித்தார்கள். மன்னித்து திரும்பவும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நான் விரும்புகிறேன், திரும்பவும் நான் அவருக்கு செலவழிக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் என்ன செய்வோம்? பழி வாங்குவோம். அவன் எனக்கு இப்படி சொல்லிட்டான், அவ இப்படி சொல்லிட்டா, அந்த வீட்டுக்கார் இப்படி சொல்லிட்டா, நான் போக மாட்டேன், நான் அப்படி செய்ய மாட்டேன், நீங்க பேசுறேன்டா, நீங்க பேசுங்க, நான் எக்காரணம் கொண்டும் தொடர்பு வைக்க மாட்டேன். கணவன் பேசுவார், மனைவி பிடிச்ச புடியில் நிற்பா, நான் எனக்கு நான் பிடிச்ச முயலுக்கு தான் மூணு கால். அதே போல மனைவி இறங்கி போவா, கணவன் இறங்க மாட்டார். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்டவர்களா நாம் இருக்கக்கூடாது. சகோதர உணர்வுடன் இருக்கணும், சாலிஹான ஒரு பரம்பரையை உருவாக்கணும், எங்களுடைய குடும்பம் உணர்வு வரணும், மன்னிக்கணும், மறைக்கணும், நல்ல குணமுள்ளவர்களாக மாறணும். நாங்க அப்படி இருக்கக்குள்ளதான் ஏந்த புள்ள பார்க்கும், பாப்பா எவ்வளவு நல்ல பண்புள்ளவராக இருக்கிறார், நல்ல மனப்பாங்குள்ளவராக இருக்கிறார், தர்மம் செய்கிறார், நல்ல அஹ்லாக்குள்ளவராக இருக்கிறார், மக்களை மன்னிக்கிறார், மக்களை மறைக்கிறார். நாங்க கணவனும் மனைவியும் நாங்க அடுத்த வேண்ட ஓப்ப தூப்ப மினுசுங்க ஓப்ப தூப்ப பேசினா எங்கட புள்ளவும் பார்த்துட்டு அதே பழவும், அதே பழவும். இன்னைக்கு முந்தின நாங்க நீங்க வளர்ந்த காலம் இல்ல, நாங்க நீங்க வளர்ந்த காலம் இல்ல. இன்னைக்கு நாங்க ரெண்டு அடி பாஞ்ச அந்த புள்ள நாலு அடி பாயும், அப்படியான காலம் இது, அப்படியான ஒரு காலம். நாங்க புள்ளவளுக்கு முன்னால நாங்க எலும்பி தொழணும், நாங்க துவா ஓதணும், நாங்க உடுப்புடுக்குள்ள எப்படி உடுக்கணும், நாங்க தின்னக்குள்ள எப்படி இருக்கணும், நாங்க பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், சின்ன புள்ளோட இரக்கமா இருக்கணும், வீட்டுல நாங்க சேர்ந்து பட்பாடுகள் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுகளை பேசணும், அப்பதான் புள்ளோளும் சாலிஹான புள்ளோளாக மாறும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க கேட்ட இந்த விடயங்களை நல்ல நிதானமாக சிந்தியுங்க. உலக வாழ்க்கை ஒரு சொற்பகால வாழ்க்கை. இன்னைக்கு சில பேருக்கு கபரு கூட நசீபாகாது, கபரு கூட நசீபாகாது. அது எப்படி? சில சில இன்சிடென்ட்களை பார்த்தா அவருடைய ஜனாசாக்கள் என்ன, கிடைத்த வரலாறே இல்லை, கிடைச்ச வரலாறே இல்லை. அந்த மௌத்துக்கு முன்னால நாங்கள் எல்லாரும் பண்புள்ளவர்களாக நிரந்தர அக்கௌண்ட்டை செஞ்சுட்டு நாங்கள் மௌத்தாகிடணும். நாங்கள் எல்லாரும் தயாராகவும் இன்ஷா அல்லா. அல்லாஹ் உத்தாலா நம்முடைய வாழ்க்கையில் பறக்க செய்வானாக, நம்முடைய எல்லா கயிறுகளையும் அல்லாஹ் உத்தாலா அழகான முறையில் அல்லாஹ் ஆக்கி தந்து நல்ல ஒரு சந்ததிகளை, கண்குளிர்ச்சியான சந்ததிகளை பார்ப்பதற்கு அல்லாஹ் உத்தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானா. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.